أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله، فإني أوصيكم ونفسي أولا وإياكم بتقوى الله وإطاعته. فيقول الله عز وجل في كلامه العزيز وفرقانه العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له، إلى آخر الحديث، كما قال عليه الصلاة والسلام. سرو لوهري فليت பராமரித்து போஷித்து காத்தருகின்ற ஏகவல்லவனான அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன். அவனை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை என்பதாக நான் சாட்சி பகர்வதுடன், சலாத்தனும் கண்ணையும் சலாமனும் மீதேற்றமும் சத்திய இஸ்லாத்தை ஏந்தி வந்து சத்திய பாதையை காட்டிவிட்டு பிரிந்து சென்ற நம்முடைய உத்தம தூதர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கை அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபிஈத் தாபிஈங்கள், அல்லாஹ்வின் நேசர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமம் நாள் வரும் வரையில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அணு அணுவாக பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு நல்லடியார்கள் மீதும் இன்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட பிரதான ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையில் ஏற்று காப்புடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு எவைகளை எடுத்து நடக்கும் படியும் இருக்கின்றானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடப்பதுடனும், எவைகள் கூடாது தவிந்து ஒருங்கி நடக்கும்படி எவைகளை எல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மை தடுத்து வைத்திருக்கின்றானோ அவைகளை நாம் எடுத்து நடக்காது தவிந்து நடந்து கொள்ளும்படியும் முதன் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசிய செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையை ஒரு அமானிதமாக தந்திருக்கின்றான். அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையொரு நமக்கு கிடைத்த ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை பாதுகாத்து அவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் அவன் இந்த அமானிதத்தை தந்து எதிர்பார்க்கின்றான். ஆனால் இதற்கு மாற்றமான முறையில் இந்த அமானிதத்தை தந்த ரப்புக்கு நாம் மாற்றம் செய்து வாழ ஆரம்பிப்போமே ஆனால் இந்த அமானிதத்துக்கு மாற்றம் செய்த பாவிகளாக நாம் அவனுடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக நம் அனைவர்களுக்கும் உண்டாகும். அதே போன்று மேலான தீனுல் இஸ்லாம் நமக்கு கிடைத்த ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை நாம் பாதுகாப்பது நிச்சயமாக நம் மீது பொறுப்பு. இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பது பொறுப்பு, இது ஒரு அமானிதம். அது மாத்திரமல்ல, நபி அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய சுன்னாக்கள், நபி அலி சலாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அவர்களால் ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த உம்மத்துக்கு அறிமுகம் செய்து கொடுத்ததும் அல்லாஹு மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். கனிமான சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹுடைய அமானிதமாக கொடுக்கப்பட்ட இந்த மேலான வாழ்க்கைக்குள் பலவிதமான அமானிதங்களை அல்லாஹ் நம்முடன் சேர்த்து வைத்திருக்கின்றான். உதாரணத்திற்கு சொல்ல போனால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உறுப்புகளும் அமானிதம்தான். இவைகளையும் இவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவான முறையில் சொல்லி தந்திருக்கின்றான். அதே போன்று நமக்கு நம்முடைய மனைவி ஒரு அமானிதம், நம்முடைய பிள்ளைகள் ஒரு அமானிதம். இவ்வாறு அமானிதமாக முழு வாழ்க்கையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். எது எப்படி இருந்தாலும் இந்த அனைத்து அமானிதங்களில் இருந்தும் மூன்று வகையாக பிரித்து எடுத்து பார்க்கும் போது பலமாக்கள் சொல்லுகின்றார்கள், அமானிதங்களில் ஒன்று சொல்லால் ஏற்படக்கூடிய ஒரு அமானிதம், சொல்லின் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு அமானிதம். இரண்டாவது பொருளின் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு அமானிதம். மூன்றாவது பொறுப்புகளின் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு அமானிதம். சொல்லால் உருவாகக்கூடிய அமானிதம் என்று சொல்லும் பொழுது நம் அனைவர்களுக்கும் தெரியும். ஹதீஸில் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல் மஜாலிசு பில் அமானா, நீங்கள் இருவர் அல்லது மூவர் அல்லது ஒரு ஜமாஅத்தினர்கள் ஒன்று கூடி ஒரு விடயத்தை மஷூரா செய்து அந்த ஜமாஅத்தினர்களுக்குள் மாத்திரம்தான் இந்த பேச்சு இருக்க வேண்டும் என்று அந்த ஜமாஅத்தினருடைய அந்த சபையின் தலைவர் முடிவு சொல்லும் பொழுது, இது உங்களுக்கு முன்னால் அமானிதமாக வைக்கப்படக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தையை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு என்று அந்த வார்த்தையை ஜமாத்தில் உள்ள அந்த கூட்டத்தில் உள்ள அனைவர்களுக்கு முன்பாக வைக்கப்படும் பொழுது அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்து அந்த வார்த்தையை செவியுற்ற ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை பாதுகாப்பது அமானிதம். அந்த வார்த்தையை பாதுகாப்பது அமானிதம். மஜ்மாவில் உட்கார்ந்து சபையில் உட்கார்ந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்டு அந்த தீர்க்கமான முடிவுக்கு கீழால் இருக்கும் அனைவர்களும் ஒரு அமலை செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலைக்கு வரும் பொழுது அந்த பேச்சு இருந்தவர்களில் ஒருவருடைய நாவிலிருந்து அதாவது எட்டக்கூடாத ஒருவருடைய காலத்தில் அதனை சொல்லிவிடுவாரானால் இவர் முனாஃபிக், இவரும் முனாஃபிக். காரணம், நம்பிக்கைக்கு மோசம் செய்துவிட்டார். நம்பப்பட்டவின் காரணமாக அந்த நம்பிக்கைக்கு மோசம் செய்துவிட்டார். அதனால் அந்த வார்த்தையை பாதுகாக்காமல் சொல்லக்கூடாத விதத்தில் அதனை சொல்லிவிட்டு அல்லது அந்த விடயம் போய் எட்டக்கூடாதவர்களுடைய காலில் எட்டிவிட்டது என்று சொன்னார். அந்த மஜ்மாவில் இருந்த 4 பேரா அல்லது 10 பேரா அல்லது 20 பேரா இவர்களுக்குள் மாத்திரம் இருந்த அந்த சொல் வெளியே போய்விட்டது என்று சொன்னால், இருந்தவர்களில் ஒருவருடைய நாவின் மூலமாக சென்று விட்டது என்று சொன்னால், அவர் நிச்சயமாக தெளிவான ஒரு முனாஃபிக். ஆனால் பாவமான ஒரு விடயத்திற்கு மஷூரா செய்யப்படுகின்றது, ஆலோசிக்கப்படுகின்றது. ஒரு 5 பேர், ஒரு 6 பேர், ஒரு 10 பேர், 10 நபர்கள் உட்கார்ந்து மஷூரா செய்கிறார்கள், இன்றிரவு திருடனும் அல்லது இன்றிரவு இன்னாரை கொலை செய்யணும் அல்லது இன்றிரவு இந்த பெண்ணுடன் விபச்சாரம் செய்யணும் என்று பாவமான ஒரு விடயத்தில் மஷூரா செய்யப்படும் பொழுது அது அந்த மஜ்மாவில் அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் அந்த விடயத்தை போய் வெளியே சொல்வது அந்த மனிதர் செய்யக்கூடிய அந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நன்மை. அது அமானிதம் கிடையாது, அது அமானிதம் கிடையாது. அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக நாம் மூவழியக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு வார்த்தை என்பதை உலமாக்கள் எழுதுகின்றார். ஆனால் சிலர்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள முடியாமல் அதனுடைய பாரத்தை தாங்கி பிடிக்க முடியாமல் இருப்பதின் காரணமாக தன்னுடைய நண்பனிடத்தில் சொல்லுகின்றார், நண்பா இது ஒரு அமானிதம், யாரிடத்திலும் சொல்லார். அல்லது கணவன் மனைவியிடத்தில் சொல்லுகின்றார், இது ஒரு அமானித வார்த்தை, யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். அல்லது பிள்ளைகள் பெற்றாரிடத்தில் சொல்லுகின்றார்கள், வாப்பா அல்லது உம்மா இது ஒரு அமானிதமான ஒரு வார்த்தை, யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். அல்லது சகோதர சகோதரத்தில் சொல்லுகின்றார், அல்லது சகோதர சகோதரிடத்தில் அல்லது சகோதரி சகோதரிடத்தில் எப்படியோ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அமானிதம் என்று பாவிக்கப்பட்டதன் பின்னாலும் ஒருவர் அந்த வார்த்தையை மற்றவரிடத்தில் சொல்லுவாரானால் அவர் முனாஃபிக்குன் காலிசுன், அவர் ஒரு தெளிவான ஒரு முனாஃபிக், அவர் ஒரு தெளிவான ஒரு முனாஃபிக். கனிமன சகோதரர்களே, இது வார்த்தையால் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயம். இன்னொரு விடயம் இருக்கின்றது, அதாவது மாலின் மூலமாக, பொருளின் மூலமாக உடைமைகளின் மூலமாக அமானிதத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதற்கும் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், அதாவது வல் அமானத்து மகரமா, வல் அமானத்து மகரமா. ஒருவர் ஒரு பொருளை அல்லது ஒரு பணத்தொகையை கொண்டு வந்து தருகின்றார் நம்முடைய, அதாவது அவருடைய ஒரு நண்பனிடத்தில் அல்லது அவருக்கு நம்பிக்கையான ஒருவரிடத்தில், இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நான் சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் கழிந்து நான் இதனை மீட்டி எடுத்துக் கொள்கின்றேன். இந்த பொருள் இருக்கின்ற கனியமான சகோதரர்களே, இது இவரிடத்தில் இவருக்கு அதனை உபயோகிக்க முடியாது, எந்த வகையிலும் இவருக்கு அலால் கிடையாது. அமானிதமான சொத்து தந்தவர் திருப்பி எடுக்கும் வரும் வரையில் அவர் அதனை வைத்து பாதுகாப்பது அவருடைய கடமை, அவருடைய கடமை. ஒரு ஹதீஸில் வருகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு அமானிதம்
பொறுப்பு சாட்டப்பட்டது. அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் ஷஹீதாக்கப்பட்டாலும் சரி, அந்த அமானிதத்தை அவர் நிறைவேற்றாவிட்டால் அந்த அமானிதத்தை நிறைவேற்றாத குற்றத்திற்கு அவர் ஹாபியா என்று சொல்லப்படக்கூடிய நிலத்தில் வேதனை செய்யப்படுவார். அவருக்குரிய வேதனை எப்படி? நபீ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதரிடத்தில் அதாவது அல்லாஹு தஆலா அந்த ஒப்படைத்த அமானிதத்தை எடுத்து காட்டுவான். எப்பொழுது எடுத்து காட்டுவான்? இந்த மனிதன் சுவர்க்கத்து செல்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது ஒரு வானவரத்தில் ஒரு ஆளால் செய்யப்படுகின்றது, இந்த மனிதனை ஹாவியா இந்த நரகத்தின் பக்கம் எடுத்து செல்லுங்கள். இந்த மனிதன் எடுத்து செல்லப்படுகின்றான், அவருக்கு அல் அமானிதம் அங்கு அதாவது எடுத்து காண்பிக்கப்படும். அவருடைய அமானிதம் அவருக்கு எடுத்து காண்பிக்கப்படும். இப்பொழுது இவர் அந்த அமானிதத்தை விளங்கிக் கொள்வார். இப்ப விளங்கிக் கொள்வார், இந்த மனிதன் நான் இந்த அமானிதத்தை சரிவர நிறைவேற்றவில்லை என்பதற்காக வேண்டி இவர் அந்த அமானிதத்தை அடைந்து அந்த அமானிதத்தை தன்னுடைய தோல் புஜத்தில் சுமந்து அதனுடைய வருடத்தில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவர் அதனை அடைய ஓடி ஓடி செல்வார். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர் ஓடிக்கொண்டே இருப்பார், அமானிதத்தை அடைய முடியாது. இதுதான் அவர்களுக்கு அங்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை. அவர் அபதுல் ஆபிதீன், தொடர்ந்து அவருடைய வேதனை இதுதான், அந்த அமானிதத்தை அடையும் வரைக்கும் ஓடிக்கொண்டிருப்பார், ஆனால் அமானிதத்தை அவரால் சுமக்கவும் முடியாது அடையவும் முடியாது என்பதாக சொன்னார். கனிமான சகோதரர்களே, அந்த ஹதீஸுடைய தொடரில் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல் வுது அமானா, அல் இபாதத்து அமானா, அதே போல அல் கைனு அல் வஸ்னு அமானா, அனைத்தும் அமானிதம் 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 என்று நபி அலைஹிஸ்ஸலாம் அமானிதத்தை பற்றி தெளிவான முறையில் சொன்னார். அந்த அடிப்படையில் கனிமான சகோதரர்களே, பொருளாக ஒருவரத்தில் ஒரு விடயம் அமானிதமாக கொடுக்கப்படும் பொழுது அவர் அந்த பொருளை, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சியாமம் நெருங்கும் பொழுது 15 விடயங்கள் நடக்கும், அதில் ஒன்று இதை துகிதல் பை உதிவல் என்ற அந்த ஹதீஸில் தொடரில் அடுத்தது நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அமானிதத்தை ஒவ்வொருவரும் கனிமத்தாக நினைத்து பாவிக்க ஆரம்பிப்பார்கள். கனிமத்தாக நினைத்து பாவிக்க ஆரம்பிப்பார்கள். பணமாக ஒருவர் உதாரணத்துக்கு 1,00,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார், இதை கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளுங்க, இவர் வியாபாரி, இவருக்கு பிசினஸுக்கு கொஞ்சம் பணம் போதாமல் போகும் பட்சத்தில் இவர் என்ன செய்கின்றார், எனக்கு தந்திருக்கக்கூடிய திகதி இன்னும் 3 மாதம் இருக்கின்றது, எனக்கு போட்டுக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி அந்த பணத்தை அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்து பாவிப்பார். என்னால் வெறும் அதாவது தெளிவான பாலுக்குள் சாந்தியை கலந்ததை போன்று அவருடைய சுத்தமான ஹலாலான பணத்துக்குள் அவர் ஹராத்தை கலந்துவிட்டார். அவர் ஹராத்தை கலந்துவிட்டார். நவீன இஸ்லாம் சொன்னார்கள், அமானத்து மகமா, இப்பொழுது இந்த அமானிதம் படைக்கப்பட்ட மனிதன் தனக்கு ஒரு குடும்பத்து கிடைத்ததை போன்று அதனை பாவிக்க ஆரம்பிப்பான். அவ்வாறு பாவிப்பதை நீங்கள் பார்த்தால் விளங்கிக் கொள்ளுங்கள், கியாமத்தை சமீபித்து விட்டது. நவீன இஸ்லாமிடத்தில் இன்னொருவர் ஒரு மனிதர் வந்து ஒரு சஹாபி வந்து விசாரிக்கின்றார், வீணடிக்கப்படுமோ, அதனுடைய கடமைகள் வீணடிக்கப்படுமோ, அவருடைய சட்டங்கள் வீணடிக்கப்படுமோ, அவருடைய பெருமதி உள்ளத்திலிருந்து போக்கப்படுமோ, ஏ மனிதா எதிர்பார்த்துக்கொள், கியாமம் வந்துவிட்டது. சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல் தான், சர்வ சாதாரணமான முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல். அமானிதம் இது மோசடி செய்யப்படுகின்றது, அமானிதம் மோசடி செய்யப்படுகின்றது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அதாவது நம்பினால் மோசடி செய்பவன் இவன் முனாஃபிக் என்பதாக சொன்னார்கள். அதனால் கனிமான சகோதரர்களே, பொருள் ரீதியாக அமானிதம் பல விஜயங்களை எடுத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு வீட்டை கூலிக்காக தருகின்றார், கூலிக்காக தரும் பொழுது அந்த கூலி கொடுத்து 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் நின்று விட்டார். இப்பொழுது உடை அதாவது சொந்தக்காரர் வந்து, உங்களோட கூலி உங்களுக்கு தந்த காலம் முடிந்து விட்டது, இப்பொழுது நமக்கு வீடு தேவை என்ற உடனே இவர் எங்கு ஏறுகின்றார், இவர் வழக்கு போட்டு கோர்ட்டில் ஏறுகின்றார். ஏற்காக வேண்டி 15 வருடம் இந்த வீட்டில் நாங்கள் வாழ்ந்து விட்டோம், எங்களுக்கு உரிமை தர வேண்டும். உங்களுக்கு என்னப்பா உரிமை இருக்குது, உங்களுக்கு எந்த உரிமை இருக்குது? அது சொந்தக்கார அவருடைய அமானித பொருள், நீ கொடுத்தாவிட்டால் கியாமத்துடைய நாளையில் முனாபிக்களுடைய அந்த நரகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த முனாபிக்கில் அஸ்பலிமினால் நரகத்தினுடைய அடியில் வந்து வைப்பார்கள். யாரு? அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்தவர், இதே போல் ஒரு கடையை கொடுத்திருக்கின்றார் அமானிதமாக. ஒத்தர் கூலிக்கு கொடுப்பது என்பது நம்பிக்கொடுப்பது, அந்த நம்பிக்கைக்குத்தான் அமானிதம் என்று அரபியில் சொல்லப்படுகின்றது. அந்த நம்பிக்கைக்குத்தான் அரபியில் அமானிதம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அமானிதத்தை பாதுகாக்காமல் உங்களுடைய சொந்த பொருள் இது நீங்கள் எப்பொழுது வந்து கேட்டாலும் திருப்பி தருவேன் வருமான, அதாவது ஆனால் தரமாட்டேன், கோர்ட்டுக்கு ஏறுவேன், லோயரை பிடிப்பேன், 50,000 தாருங்கள், 50,000,000 தாருங்கள், 1,00,000,000 தாருங்கள், 1,50,000,000 தாருங்கள், நீங்கள் அந்த உடை அதாவது சொந்த காரணத்தில் இருந்து நீங்கள் இந்த காலத்திற்கு அரசாங்கத்தில் வழக்கு போட்டு பேசி அதனை வெற்றி கொண்டு அந்த சொந்தக்காரன் உங்களுக்கு 100,000 ஒரு கோடியா தந்தாலும் நெருப்பை எழுதி தருகின்றார். எடுத்தவர் நிம்மதியாக வாழமாட்டார், பரம்பரை நிம்மதியாக வாழமாட்டார். சீமான சகோதரர்களே, அம்மாநிலத்திற்கு மோசடி செய்யக்கூடியவர்கள் உலகில் நிம்மதியாக வாழமாட்டார்கள். இது கடையை எடுத்துக்கொண்டார் அல்லது ஒருவர் ஒரு காணியை தருகின்றார், நான் கேட்கும் பொழுது அல்லது நாம் மரணித்ததன் பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒப்படைத்துவேன், அது எட்டாமாவுடைய, அது எத்தீம்களுடைய பொருள், எத்தீமுடைய பொருளை சாப்பிடுபவன் அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவான முறையில் சொல்லிவிட்டான், இன்னமா யக்ஃபுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அநாதை பிள்ளைகளுடைய சொத்தை சாப்பவன் அவன் சாப்பிடுவது சோறு அல்ல, அவன் குடிப்பது கஞ்சல்ல, அவன் பருகுவது தண்ணீர் அல்ல, அவன் குடிப்பது பருகுவதெல்லாம் நரக நெருப்பை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். நரக நெருப்பு கனிமிக்கமே சகோதரர்களே, அமானிதத்தை பாதுகாப்பது அது முஃமினுடைய சிபத்து. அமானிதத்தை பாதுகாக்காதவனிடத்தில் அவன் முஃமின் இல்லை என்பதனை தெளிவான முறை நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா ஈமான இமல்லா அமானத்தலா, எவரிடத்தில் அமானிதம் பாதுகாக்கக்கூடிய தன்மை இல்லையோ அவன் முஃமினே கிடையாது, அவன் முஃமினே கிடையாது. கனிமிக்க மேலான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல வியாபாரத்தில் எடுத்துக்கொண்டால் உதாரணத்திற்கு குறைகளை மறைத்து வியாபாரம் செய்வது ஹராம், பொய் சத்தியம் சொல்லி வியாபாரம் செய்வது ஹராம், இன்னொருவருடைய காணியை எடுத்து அதில் வீட்டை கட்டுவதோ கடையை கட்டுவதோ ஏதோ ஒன்றை செய்தாலும் அதுவும் ஹராம். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நம்பித்தான் வருகின்றார். உதாரணத்திற்கு ஒரு கடைக்கு ஒரு சாமான் வாங்க போகின்ற ஒரு சகோதரன், ஒரு முஸ்லிமான சகோதரன், அவனும் ஒரு முஸ்லிமான சகோதரத்தில் போகின்றார். போய் வாங்கும் பொழுது அந்த பொருள் அது நாளடைவில் பழுதடைந்து விடும் என்று இருந்தால் சொல்லி விற்பது அவருடைய உரிமை, வாங்குவது இவருடைய உரிமை. இல்லை, இது நல்ல பொருள், ஒரு மாதம் வரைக்கும் வைத்துக் கொள்ளலாம் என்று பொய் சொத்தியம் சொல்லி பொய்யை சொல்லி குறையை மறைத்து அவர் பணத்தை தீபார் என்று சொன்னால் அந்த பணம் அவருக்கு ஹராம், அந்த பணம் அவருக்கு ஹராம். நபி அலைஹிஸ் ஸலாம் மதீனாவில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடையை பார்த்தார்கள். அந்த கடையில் அதாவது சில சாம அதாவது ஒரு பொருள் இருந்தது. அந்த பொருள் மலைக்கு நலைந்திருந்தது, தண்ணிக்கு நலைந்திருந்தது. நபீலை சலாத்துக்கு அது கண்ணுக்கு பட்டு விட்டது. நபீலை சலாம் கையை உள் நுழைக்கும் பொழுது ஈரப்பசை கையில் உணர்ந்தது. நபீலை சலாம் அதை தூக்கி சொன்னார்கள், ஏ சகோதரனை ஏன் ஏமாற்றம் செய்தீர்கள், இதனை மேலால் வைத்திருக்கலாமே சொன்னார்கள். அந்த உண்மையிலே அந்த சஹாபியும் ஏமாற்றக்கூடிய நோக்கத்தில் செய்யவில்லை, அவர் அந்த நலைந்ததற்காக வேண்டி அப்படியே வைத்து வியாபாரம் செய்தார். நபீலை சலாம் அவர்களும் இவர்களை ஏமாற்றும் எண்ணத்தில் சொல்லவில்லை, உம்மத்துக்கு ஒரு தாலீமுக்காக வேண்டி, படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, இக்காலத்தில் வரக்கூடிய முஸ்லிம்கள் அனைவர்களும் வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடாது, குறைகளை வைத்து விற்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி அலைஹிஸ் ஸலாம் அந்த இடத்தில் விளங்கப்படுத்தினார்கள். சகோதரனே, இந்த நலைந்ததை வேறு எடுத்து நலையாததை வேறு வைத்து இரண்டையும் பிரித்து விற்கலாம் தானே, நபி அலைஹிஸ் ஸலாம் சொல்லிக் கொடுத்தார்கள். கனிமான சகோதரர்களே, ஏமாற்றுவதை நபி அலைஹிஸ்ஸலாம் விரும்பவே இல்லை. ஒரு முஸ்லிமான சகோதரனை ஏமாற்றி வாழ்வதை நபி அலைஹிஸ்ஸலாம் விரும்பவே இல்லை. அதே போன்றுதான் நபி அலைஹிஸ்ஸலாம் அதாவது அவர்களுடைய ஒரு ஹதீஸை வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதாவது சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸை அபு சிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலிருந்து ஒரு ஒட்டகத்தை வாங்கினேன். எப்படி சஹாபாக்கள் தன்னுடைய வயிற்றிலும் தன்னுடைய மனைவியுடைய தன்னுடைய பிள்ளைகளுடைய தன்னுடைய பரம்பரையிலும் ஹராம் சேர்ந்து விடக்கூடாது, மற்றவர்களை ஏமாற்றி விடக்கூடாது என்ற அந்த நம்பிக்கையை, இஸ்லாம் வளர்த்த நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக வேண்டி தெளிவான உள்ளத்துடன் பிரயாணத்தில் நடக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் அந்த அபு சிபாண்டு சொல்லக்கூடிய அந்த சஹாபி வந்து வாசனத்தின் அர்த்தா ரவியல்லாஹு தஆலா அந்த அவர்களிடத்தில் இந்த பொருளை வாங்கி ஒரு ஒட்டகத்தை வாங்கினார்கள். அந்த ஒட்டகத்தை வாங்கி இவர் வாங்கிக் கொண்டு செல்லும் பொழுது வாசிலா ரவியல்லாஹு தஆலா அங்கு அவர்களுக்கு நினைவு வருகின்றது, நான் இந்த வித்த ஒட்டகத்தை இவர் என்ன நோக்கத்தில் வாங்கினார் என்று தெரியாது. இவர் அவருடைய வேஷ்டியை உயர்த்தி கொண்டு ஓடோடி வருகின்றார். அபு சிபா ரவியல்லாஹு தஆலா அவர் சொல்லுகின்றார்கள், நான் வாசிலாவை பார்த்தேன், அவர்கள் ஓடோடி வந்து சொல்லுகின்றார்கள், சகோதரனே எனக்கு ஒன்று சொல்லி தர மறந்துவிட்டேன். இப்பொழுது வாகன வியாபாரம் மாதிரிதான் இந்த கால ஒட்டகம் குதிரையுடைய எனக்கு ஒன்றை சொல்லி தர மறந்துவிட்டேன். கேட்டார்கள், என்ன விஷயம்? சொன்னார்கள், இல்ல இந்த ஒட்டகத்தை நீங்கள் எதற்காக வாங்குகிறீர்கள்? பாலுக்கும் இறைச்சிக்காக வேண்டியா அல்லது நீங்கள் செசராக வேண்டியா? சொன்னார்கள், நான் இந்த ஒட்டகத்தை வாங்குவது இது நான் ஹஜ்ஜுடைய சபருக்காக வேண்டி, ஒரு பிரயாணம் செய்வதற்காக வேண்டி வாங்குகின்றேன். வாசிலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபு சிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சகோதரனே நீங்கள் இந்த ஒட்டகத்தை பிரயாணத்துக்காக வாங்கி இதனை நீங்கள் பிரயாணம் செய்து கொண்டு போகும் பொழுது இடையில் அதுக்கு நடக்க முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள், நஷ்டப்படுவீர்கள். ஆனால் ஒட்டகத்தை நாம் வளர்த்தது பிரயாணத்துக்கு அல்ல, இந்த ஒட்டகத்தை வளர்த்தது பாலுக்காகவும் இறைச்சிக்காகவும், அதனால் உங்களுக்கு இது பொருத்தமல்ல, திருப்பி தாருங்கள் என்று கேட்டு பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார்கள். நாங்க நினைப்போம் என்ன, கட்டிட்டோம் தலையில பத்து மாயத்து. கனிமான சகோதரர்களே, எடுத்தவர் பத்து மாய மாட்டார், கொடுத்த நீங்கள் ஒன்றல்ல பின்னால் சங்கிலித்தவன் மாதிரி பத்து மாய போகிறீர்கள். ஏன்? ஏமாற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை, ஏமாற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. கனிமிக்க மேலான சகோதரர்களே, இப்படி பார்க்கும் பொழுது நம்பிக்கைக்கு மோச செய்யக்கூடிய அனைத்திலும் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கின்றது, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கின்றது. கனிமான சகோதரர்களே, இது பொருள் ரீதியான அமானிதம். எவ்வளவு விடயங்கள் இருக்கின்றது, மூன்று விடயத்தை பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொன்றையும் தெளிவான முறையில் கொஞ்சம் நேரம் எடுத்து பேச முடியாது. என்னுடைய குதுபாவுடைய நோக்கமே மூன்றாவது விடயம் தான். மூன்றாவது விடயம் பொறுப்பு ரீதியான அமானிதம். கனிமான சகோதரர்களே, பொறுப்பு ரீதியான அமானிதம் இருக்கின்றனவே, இந்த பொறுப்பு ரீதியான அமானிதமும் இது பிரமாண்டமானது, இது பிரமாண்டமானது. இதில் எல்லா வகையினர்களும் உள்ளடங்குகின்றார். எல்லா வகையினர்கள், ஆலிம் முதல் ஜனாதிபதி முதல் மந்திரிமார்கள் முதல் ஊர் பொறுப்புதாரிகள் முதல் நிர்வாகத்தினர்கள், மதரசாக்களிலும் பாடசாலைகளிலும் படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் முதல் முதலாளியிடத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி உட்பட அனைவர்களும் இந்த பொறுப்பு என்ற அமானிதத்தில் உள்வாங்கப்படுகின்றார். நான் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு பின்னால் விடயத்துக்கு வருகின்றேன். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்கள், உங்களுடைய பொறுப்பினை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக கயாமத்துடைய நாளையில் கேள்வி கேட்பான். சொன்னார்கள், அல் இமாமு ராயின், இமாம் என்று சொல்லும் பொழுது உலமாக்களும் அடைஞ்சுகின்றார்கள். உலமாக்களை, அதாவது சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் உலமாக்கள், அவர்களும் பொறுப்புதாரர்கள். இதே போன்று மற்ற கருத்து இமாம் என்று சொல்லும் பொழுது ஜனாதிபதி அல்லது ஊருக்கு நியமிக்கப்படக்கூடிய தலைவர். இந்த இமாம் விசாரிக்கப்படுவார் அவருடைய பொறுப்பை பற்றி. மேலும் சொன்னார்கள், ஒரு மனிதர் அவருடைய குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவார், அவர் பொறுப்புதாரர், அவருடைய குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவார். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் அவள் தன்னுடைய கணவனுடைய உடைமைகளுக்கும் பொறுப்பாளி, அதே போன்று கணவனால் கிடைத்த பிள்ளைகளுக்கும் அவள் பொறுப்புதாரி. அவளுடைய பொறுப்பை பற்றி கியாமத்துடைய நாளையில் விசாரிக்கப்படும். மேலும் சொன்னார்கள், முதலாளியிடத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி, அவர் தன்னுடைய முதலாளியுடைய கடைக்கும் கடையில் இருக்கக்கூடிய சொத்துகளுக்கும் அவர் பொறுப்புதான். அவருடைய பொறுப்பை பற்றியும் கியாமத்திலே நாளை கேள்வி கேட்கப்படும். அன்பான சகோதரர்களே, இப்பொழுது விடயத்துக்கு வருவோம். பொறுப்புகள் என்று வரும் பொழுது இவைகள் அமானிதம், இவைகள் அமானிதம். இந்த அமானிதத்தை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருவருடைய பொறுப்பு, ஒவ்வொருவருடைய பொறுப்பு. வாப்பாவுடைய பொறுப்பு, வீட்டின் தலைவருடைய பொறுப்பு, அதாவது மனைவியை பாதுகாப்பது, பிள்ளைகளை பாதுகாப்பது, இது ஒரு அமானிதம். ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி கிடைத்தது அமானிதம், பிள்ளைகள் கிடைத்ததும் அமானிதம். இந்த அமானிதத்தை பாதுகாத்து எந்த இடத்தில் போய் அடைய வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அடைய வைக்காமல் இருந்தால் இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மாட்டிக்கொள்வான். அமானிதத்தை நிறைவேற்றுவது எப்படி? மனைவி அமானிதத்தை நிறைவேற்றுவது, மனைவிக்கு அல்லாஹ் ரசூலை பற்றி, மேலான தீனு இஸ்லாத்தை பற்றி, மனைவியுடைய இபாதத்தை பற்றி, மனைவியுடைய ஒழுக்கத்தை பற்றி அனைத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். மனைவிக்கு நஷ்டம் செய்ய வேண்டும், அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்ல வேண்டும், மனைவியுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை கொண்டு வர வேண்டும். கல்யாணம் முடித்து ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கிடைத்த ஒரு கருவி அல்ல மனைவி. சோர்க்கத்துக்கு நமக்கு துணைவியாக வர இருப்பவள். அந்த பெண்ணுடைய அமானியத்தை கணவன் நிறைவேற்றாவிட்டால் அங்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார். கணிமிக்க மேலான சகோதரர்களே, அதே போன்றுதான் பிள்ளைகள். பிள்ளையுடைய விடயத்தில் அந்த வாப்ப பொறுப்புதாரர், நம்முடைய பிள்ளையுடைய விடயத்தில் வாப்பமார்கள் எப்படி இருக்கின்றார்கள், பெற்றார்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள்? கணிமான சகோதரர்களே, பிள்ளையுடைய முழு விடயத்தையும் கவனிப்பது, கண்காணிப்பது ஒரு தந்தையுடைய பொறுப்பு, ஒரு தந்தையுடைய பொறுப்பு. காலையில் 8 மணியான உடனே கோச்சிக்கு ஓடி இரவு 8 மணிக்கு வந்து வீட்டுக்கு சேர்வதல்ல வாப்பாவுடைய பொறுப்பு. பிள்ளையுடன் நேரத்தை கொடுக்கணும், பிள்ளைக்கு நல்ல விடயங்களை சொல்லணும், பிள்ளையுடைய விடயங்களில் அவர் கவனமாக இருக்கணும், ஒவ்வொன்றிலும் கவனம் செலுத்த. உம்மா பார்த்துக் கொள்வார் என்று விட்டு விடுவது வாப்பாவுடைய பொறுப்பல்ல, உம்மாவுடைய பொறுப்பாவது வேறு, தாயுடைய பொறுப்பாவது வேறு, தாப்பனாகிய பெற்றாருடைய பொறுப்பு அது வேறு. தெரியமானவர்களே, பெற்றார்கள் வாப்பமார்கள் இதனை கவனிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை எங்கே செல்கின்றார், யாருடன் பழகின்றார், யாருடன் பேசுகின்றார், கையில் என்ன இருக்கின்றது, அவர் எதனை பாவிக்கின்றார், எங்கு செல்லுகின்றார், உறவினர் வீட்டுக்கு செல்கிறாரா அல்லது மற்றவருடைய வீட்டுக்கு செல்கின்றாரா, நல்ல நண்பனா தீய நண்பனா, அவருடைய பாவனை என்ன? இந்த காலத்தில் ஒவ்வொரு பெற்றார்களும் ஒவ்வொரு வாப்பமார்களும் பிள்ளையுடைய பின்னால் கவனிப்பது, அதாவது பரந்த ஐனை போன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பரந்த ஐனை போன்று நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைத்து அனைவருடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். கனிமான சகோதரர்களே, இந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்ந்து வருவார் என்று சொன்னால் ஒவ்வொரு பெற்றாருடைய சிந்தனையிலும் இருக்க வேண்டும், என்னுடைய மகன் எதிர்கால சமூகத்தினர்களுக்கு, முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு இமாமாக வர வேண்டும், ஒரு வழிகாட்டியாக வர வேண்டும், ஒரு நல்லவனாக வர வேண்டும், ஒரு தனவந்தனாக வர வேண்டும், ஒரு இஸ்லாசுள்ளவனாக வர வேண்டும், வழிகாட்டியாக வர வேண்டும் என்ற சிந்தனை ஒவ்வொரு தந்தையுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி வாப்பா 2 கைகளை மீது அல்லாஹ்வுக்கு முன்னால் கண்ணீர் வடிப்பது கட்டாய கடமை. நபிகள் இஸ்லாம் சொன்னார்கள், உம்மாவுடைய துவா அந்த வாப்பாவுடைய துவா. ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் தடையின்றி அரசு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கின்றான். எத்தனை வாப்பமார்கள் பிள்ளைக்காக வேண்டி கேட்டிருக்கிறார்கள், ரபிக்கு அலி முகைமசலா கோவிந்தர்வியத்தி யாழ்லா, என்னுடைய சந்ததியினர்களையும் பிள்ளை பிள்ளைகளுடைய பிள்ளை பிள்ளைகளுடைய பிள்ளை இந்த சங்கிலி தொடரை தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக, தாலிகான பிள்ளைகளாக ஆட்சி தந்துவிடும் என்று எத்தனை வாப்பமார்கள் கையெழுதுவா செய்திருக்கலாம். கண்ணியமான சகோதரிகளே, கண்ணியமான பெற்றார்களே, நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய 2 கால் இருப்பதை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் 2 ல் 1 இருக்க வேண்டும் அல்லது 2 ல் இருக்க வேண்டும். 1 என்ன? 1 படித்து நல்ல முறையில் பட்டம் பெற்று சமூகத்துக்கு உலக கல்வியுடைய அடிப்படையில் பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக அந்த பிள்ளை உருவாக்கப்பட வேண்டும். அது மிஸ் ஆகிவிட்டது என்று சொன்னால், என் நம்முடைய பிள்ளை ஷரீஅத்துடைய அறிவை படித்து, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை படித்து, ஹலால் ஹராமை விளங்கி படித்து, சமூகத்திற்கு உண்மையை ஹக்கை ஹக்காக சொல்லக்கூடிய பிள்ளையாக உருவாக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு வாப்பவாடு சிந்தனையிலும் இருக்க வேண்டும். இந்த 2 ல் 2 ல் இருக்க வேண்டும் அல்லது 2 ல் 1 ல் இருக்க வேண்டும். மாற்றமாக மூணாவது ஒன்று சொன்னால் அது நம்முடைய பிள்ளைகள் கவனிக்கப்படாவிட்டால், நம்முடைய பிள்ளைகள் கவனிக்கப்படாவிட்டால், ஒன்று நம்முடைய பிள்ளைகள் போக்கு படையில் உட்கார்ந்து கஞ்சாடிப்பான், அல்லது கிரவுண்டுகளில் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து அந்த கஞ்சா அடித்துக் கொண்டிருப்பான், அல்லது பாதை யோரங்களில் சந்தி சந்திகளில் இருந்து அவன் கைவாழவித்துக் கொண்டிருப்பான். கனிமான சகோதரர்களே, இந்த ரெண்டில் ஒரு தண்டவாளத்தில் அல்லது இந்த இரண்டு தண்டவாளத்திலும் அல்லது இரண்டில் ஒன்றாக ஒரு தண்டவாளத்தில் நம்முடைய பிள்ளையை செலுத்தாவிட்டால், கனியமான சகோதரர்களே, கண்ணியமான தந்தைமார்களே, பின்னால் தண்ணீர் வடித்து விட வேண்டாம், பின்னால் தண்ணீர் வடித்து விட வேண்டாம். இதனால் பெற்றார்களாகிய அதிலும் விசேஷமாக தகப்பன்மார் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளையுடைய அறிவு சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும், அறிவு சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளை மகரிபுரிய நேரத்தில் படிக்கின்றாரா, கிளாஸுக்கு செல்கின்றாரா, கிளாஸில் எதனை படிக்கின்றார், எங்கு கிளாஸ் செல்கின்றார், யாருடன் சேர்ந்து செல்கின்றார், கவனிக்க வேண்டும் என்றார்ந்தவர்களே, கவனிக்க வேண்டும். நம்முடைய பெற்றார்கள் சிலர்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் கல்வி பயிலவில்லை, பிள்ளைகளுக்கும் அந்த சிந்தனையை அவர் ஊட்டுவது கிடையாது. கனிமானவர்களே, நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், வரையிருக்கக்கூடிய காலம் இன்னும் இஸ்லாத்துக்கு சவாலான காலம், அந்த சவால்களை முறியடிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு தேவை. அந்த அறிவை வைத்து நாம் சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகள் படிக்கும் இடத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய அறிவு புகட்டப்படக்கூடிய அந்த இடத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றார்களே, நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளையுடைய படிப்பு எந்த சராசரத்தில் இருக்கின்றது, நம்முடைய பிள்ளை பாடசாலைக்கு போய் வந்துவிட்டார், பெற்றார்கள் தகப்பன் அந்த பிள்ளையுடைய புத்தகத்தை திரட்டி அல்லது தொப்பியை திரட்டி ஒரு டீச்சர் என்ன படிச்சு தந்தார், என்ன சொல்லி தந்தார், பெற்றார்கள் கேட்கிறார்களா, உம்மமாத்தான் திறக்கின்றார்கள் மூடுகின்றார்கள், பாப்பமாரி கணக்கு இல்ல, பாப்பமாற்ற கேட்டால் சொல்லுவார்கள், இல்ல என்னுடைய மனைவி கவனித்துக் கொண்டிருக்கிறார். அருமையான தகப்பங்களே, மனைவி தலையில் போட்டுவிட்டு நீங்கள் அதாவது சும்மா இருந்து விட வேண்டாம், மனைவியுடைய பங்களிப்புடன் உங்களுடைய பங்களிப்பை சேர்த்து விடுங்கள். பாடசாலையில் நம்முடைய பிள்ளை இன்று 8 பீரியட் படிக்க வேண்டிய பிள்ளையுடைய பீரியட் 4 பீரியட் அல்லது 3 பீரியட் தான் நடந்திருக்கும் என்றால், பெற்றாருக்கு போய் அந்த பாடசாலையில் அந்த ஆசிரியரிடத்தில் அந்த அதிபரிடத்தில் கேட்பதற்கு உரிமை இருக்கின்றது. காரணம், தான் ஒரு பெற்றார், தான் ஒரு தகப்பன், கண்மூடி இருக்க வேண்டாம் பெற்றார்களே, கண்மூடி இருக்க வேண்டாம் தகப்பன்மார்களே, ஒரு பிள்ளையுடைய எதிர்காலத்தை படிப்பை கொண்டு வளர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பாடசாலையில் இன்றைய தினத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இத்தனை பாடம் நடக்கவில்லை, திங்கக்கிழமை அந்த பாடத்தை போய் டீச்சரிடத்தில் விசாரியுங்கள், மாஸ்டரிடத்தில் விசாரியுங்கள், பிரின்சிபலிடத்தில் விசாரியுங்கள், முறைப்பாடு செய்யுங்கள், செய்யப்பட வேண்டிய இடத்தில் போய் முறைப்பாடு செய்யுங்கள். இது பெற்றார்களுக்கு தாப்பன்களுக்கு கிடைத்த ஒரு அமானிதம். பிள்ளை இந்த பிள்ளையுடைய அமானித விதத்து விதத்தில் வாப்ப கவனம் செலுத்தவில்லை என்றால் சுவர்க்கம் தடையாகிவிடும். பெற்றார்களே, சுவர்க்கம் தடையாகிவிடும். பாடசாலையில் பெசார் கூட்டம் என்று சொன்ன உடனே நம்முடைய பெண்கள் தான் ஓடுகின்றார்கள், நம்முடைய பெண்கள் தான் ஓடுகின்றார்கள், உம்மமார் அனுப்பிட்டு வாப்பமார் வீட்டில் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கின்றார். உஸ்கூல் இருக்கக்கூடிய டீச்சருக்கும் தெரியும், மாஸ்டருக்கும் தெரியும், பிரின்சிபலுக்கும் தெரியும், ஆம்பளை வரமாட்டார்கள், பொம்பளை தான் வருவாங்க. இவங்களால் என்னத்தை சாதிக்கலாம், இவங்களால் என்னத்தை சாதிக்கலாம், இவங்களால் ஒன்றுமே சாதிக்கலாது. ஒரு தாய்க்கு போய் தன்னுடைய பிள்ளையுடைய குறைபாட்டை சொல்லி காரணமாக பேச முடியாது. அந்த இடத்தில் தகப்பனாகிய நீங்க போய் நில்லுங்கள், பேச தேவையில்லை, கண்டவுடனே நடுங்குவார்கள். வாப்ப வந்துவிட்டார், வாப்ப வந்துவிட்டார். அருமையான பெற்றார்களே, தாப்பன்மார்களே, பாடசாலையில் பெற்றார் கூட்டம் என்று பிள்ளைகள் வந்து சொல்லும் பொழுது நீங்கள் படையெடுத்து செல்லுங்கள், பெண்களை அனுப்ப வேண்டாம். தர்மசங்கரம் ஒன்று ஏற்பட்டு விட்டதென்றால் பரவாயில்லை, மாற்றமாக போவதற்கு வசதி இருக்கின்றது. சில ஆண்களுக்கு போக முடியாது, சில பெற்றார்கள் இடத்தில் சில வாக்குமாரம் பேசும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஹசரத் நாங்க எப்படி போறது, நாங்க போன நாங்க ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறோம், வந்திருக்கிற அத்தனை பேர் உம்மமாரங்க வந்திருக்கிறான். அப்ப உம்மமான மாப்பிள்ள மாதிரி வீட்டில் இருக்கிறாங்க. பாடசாலையுடைய விஷயத்தில் தகப்பன் கவனம் செலுத்தவே, பெற்றார் கூட்டம் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை ஓடி வர வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளைக்கு மக்களை உண்டாகும். அந்த டீச்சருக்கும் அந்த மாஸ்டருக்கும் அந்த பிரின்சிபலுக்கும் அந்த பாடசாலை நடத்தக்கூடிய எஸ்டிசியோ அல்லது எஸ்டிஎஸ்ஓ அல்லது ஓல் வன்சுக்கோ கவனம் வர வாய்ப்பு இருக்கிறது. பாடசாலையில் பாடம் நடக்கிறதில்லை, பாடசாலையில் படித்துக் கொடுக்கிறது இல்லை, டீச்சர்ஸ் மார் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை என்று நாங்க ஒத்தருப்பத்தர் இரவுக்கு கதை சொல்ற மாதிரி கதை சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, நம்முடைய பொறுப்பு. நடக்கிறது இல்லையா? நம் சமூகம், எதிர்கால சமூகம், பிள்ளை சமூகம், நம்முடைய இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய சமூகம், இந்த சமூகத்துக்கு தேவையான அறிவு கொடுக்கப்படுவதில்லையா? படையெடுத்து செல்லுங்கள், கேட்பதற்கு உரிமையும் கொண்டு அரசாங்கம் அதற்கு அனுமதியும் தரும். அதற்கு பெற்றார்கள் பேரன்ஸ்கள் கவனம் செலுத்தும் விடயத்தில் அரசாங்கமே நம்மை அதாவது ஆர்வப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. கவனம் செலுத்துங்கள் என்பதால் கனிமான பெற்றார்களே, இந்த பிள்ளைகளுடைய அமானிதம், இந்த அமானத்தை பாதுகாப்பினுடைய பொறுப்பு, இந்த பொறுப்பு என்பது அமானிதம். இந்த அமானிதத்துக்கு பதில் சொல்வது அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஒரு நாள் வரும். அதற்கு தயாராக செல்லுங்கள். இரண்டாவது விடயம், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஸாயிலுன் குல்ல ராயின் அம்மஸ்தர ஆஹு ஹஃபித அம் வையா. நபி அலைஹி ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பொறுப்புதாரிகளிடத்திலும் கேள்வி கேட்பான். எப்படி கேள்வி? நான் தந்ததை பாதுகாத்தியா அல்லது அதனை வீணாக்கியா? நான் தந்ததை பாதுகாத்தாயா அல்லது வீணாக்கினாயா? கனிமான சகோதரர்களே, நான் ஒரு ஆலிமாக இருந்த ஒரு மதரசாவுக்கு நான் பொறுப்பாக இருந்தால், 100 மாணவர்கள் 10 ஆசிரியர்களுக்கு நான் பொறுப்பாக இருந்தால், அந்த 100 மாணவருடைய அந்த அமானிதத்தை சுமந்தவனாக நான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் போக வேண்டியவன். ஏன்? அல்லாஹ் எனக்கு பொறுப்பு தந்திருக்கின்றான். நன்றாக விழிப்பொள்ளுங்கள், பொறுப்பு தந்த ஒவ்வொருவருடைய விசாரணையும் பாலத்துக்கு மேல் வைத்து இரண்டு கைகளையும் பின்னால் கிட்டி அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் கேட்பான். அந்த பொறுப்பில் மோசடி செய்தவர்கள் அவர்கள் அங்கு போக மாட்டார்கள், இங்கு போக மாட்டார்கள், அதே இடத்தில் அவர்கள் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். கேள்வி கேட்பது மக்களுடைய மைதானத்தில் அல்ல, பொறுப்புதாரிகளிடத்தில். கேள்வி கேட்பது சிராத்துடைய பாலத்தில் வைத்து, சிராத்துடைய பாலத்தில் வைத்து. அருமையான சகோதரர்களே, இந்த பொறுப்பு என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்பு என்பது, ஒரு ஆலிம் பள்ளியில் இமாமாக இருந்தால் ஊருக்கு பொறுப்புதாரி, அவருடைய அமானியத்தை அவர் நிறைவேற்றணும். முசல்லாவில் இருந்து அவர் உண்மையை பேசணும், மெம்பரிலிருந்து அவர் உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லும் பொழுது செஸ்டிமார்களின் டிக்கெட் பற்றி அனுப்புவதல்ல செஸ்டிமார பொறுப்பு, உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்கள் உண்மையை பேசுவதற்கு செஸ்டிமார்கள் தூண்ட வேண்டும். சொன்னாலும் யாராவது ஒருவருக்கு அது கரம்போட்டில் பேக் ஷாட் அடிக்கிற மாதிரி படும். பட்ட அடுத்த மீட்டில் ஹசரத்துக்கு டிக்கெட். கனிமான சகோதரர்களே, இது அல்ல உண்மை. பள்ளியிலே இமாம் அல்லாஹ்வுக்கு முன்னில் நிற்க வேண்டும், இமாம்கள் உணர வேண்டும். இன்று இங்கு இல்லை என்றால் இன்னொரு நாள் இன்னொரு இடத்தில் இருக்கின்றது. ஆனால் எல்லா நாட்களை விட கடினமான நாளில் நான் அல்லாஹ்வுக்கு முன்னில் நின்று தப்ப வேண்டுமே என்ற உணர்வுடன் செய்யும் பொழுது அந்த இமாமை அல்லாஹ் எங்கும் கண்ணியப்படுத்துவான், அந்த இமாமை அல்லாஹ் எங்கும் கண்ணியப்படுத்துவான். கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பொறுப்பு என்பது விசேஷமாக ஒவ்வொரு துறைகளிலும் கிடைத்தவர்களுக்கு அது பொறுப்பு. பாடசாலையில் ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கும் பொறுப்பு, அவர்களுக்கு மாணவர்கள் பொறுப்பு. இந்த மாணவர்கள் மாணவ சமூகத்தை ஒரு உயர்ந்த மட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அந்த டீச்சர்ஸ் மாருடைய பொறுப்பு. இந்த பொறுப்புகளில் இந்த அமானிதத்துகளில் இருந்து பெறக்கூடிய சம்பளம் ஹலாலான சம்பளமாக மாற வேண்டும் என்றால் அந்த கொடுக்கப்படக்கூடிய நேரத்தை, உதாரணத்திற்கு ஒரு கடையில் ஒரு ஆபீஸில் ஒருவர் வேலை செய்கின்றார், ஆபீஸுடைய தர்த்தீபை 8 மணித்தியாலங்கள் வேலை செய்ய வேண்டும், இவர் 7 மணித்தியாலம் வேலை செய்துவிட்டு 8 மணித்தியாலத்திற்கு சைன் பண்ணிவிட்டு இவர் போய்விட்டார் என்றால் அந்த 1 மணித்தியாலத்துடைய சம்பளம் சுத்தாக, அதில் எந்தவித ஹலாலும் கிடையாது. அல்லது இவர் ஒரு நிமிடத்தை இவருடைய சொந்த தேவைக்கு எடுப்பார் என்றால் அந்த ஒரு நிமிடமும் இவருக்கு ஹராம் தான். கனிமான சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுகின்றார்கள், நீங்கள் பிள்ளைகளுடைய கிளாஸுக்கு, இது மதரசாக்களிலும் உலமாக்களுக்கும் நான் சொல்லப்படக்கூடிய ஒன்று, நான் பாடசாலை ஆசிரியர்களிடத்தில் ஒன்று வேண்டிக் கொள்கின்றேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு முக்தாமணித்தியாலம் 40 மணி, அதாவது 40 நிமிஷம் அல்லது 45 நிமிடங்கள் உங்களுடைய பாடசாலையில் ஒரு பீரியடிற்கு கொடுக்கப்பட்ட நேரமாக இருந்தால் அதில் ஒரு நிமிடத்தை கூட உங்களுடைய சொந்த தேவையில் பாவிப்பீர்களானால் அந்த சம்பளத்தை எடுக்கும் பொழுது அந்த ஒரு நிமிடத்திற்குரிய அந்த பணத்தை கழித்து விட்டு எடுங்கள். இல்லை என்றால் பால் கோப்பைக்குள் சாணி கலந்ததை போன்று அனைத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றன. ஹேண்ட்போன் வந்ததாக இருந்தாலும் பல மக்கள் எழுதுகின்றார்கள், பிள்ளைகளுக்கு நீங்கள் மதர்சாவுடைய ஒஸ்தாத்மார்கள் பிள்ளைகளுக்கு டீச்சிங் அதாவது பாடம் நடத்தும் பொழுது ஹேண்ட்போனில் கோல் பேசி அவங்க 2-3 நிமிடங்களை நீங்கள் கோலுக்கு செலவழித்தால் நீங்கள் பின்னால் 2-3 நிமிடங்களை அந்த பிள்ளைகளுக்காக ஒதுங்குங்கள். அப்பொழுதுதான் ஹலாலா, அப்பொழுதுதான் ஹலாலா. கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமான அதாவது டீச்சர்ஸ்மார்களே, ஆசான்களே, நம் சமூகத்தினுடைய எதிர்காலம் டீச்சர்ஸ் மாருடைய கையில் இருக்கின்றது, ஆசிரியர்களுடைய கையில் இருக்கின்றது, ஆசிரியருடைய கையில் இருக்கின்றது. உங்களுடைய கையில் தரப்பட்ட இந்த அமானுத சொத்தை உரிய நேரத்தை பயன்படுத்தி உரிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கவது உங்களுடைய பொறுப்பு. உதாரணத்திற்கு ஒரு ஸ்கூலில் ஒரு வகுப்பில் ஒரு 30-40 மாணவர்கள் படிப்பார்கள் என்று சொன்னால் அந்த 30-40 மாணவர்களை பற்றி அந்த டீச்சருடைய உள்ளத்தில் தன்னுடைய பிள்ளையை போன்று கவலை இருக்கும் என்று சொன்னால்தான் அந்த 40 பிள்ளைகளுக்கும் சரிசமமாக படிப்பித்துக் கொடுப்பார். அப்படி இல்லை என்றால் இவர் காலையில் பேக்கை தூக்கிக் கொண்டு பிரீஃப்கேஸை தூக்கிக் கொண்டு ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு 7:30 ஸ்கூலுக்கு வர வேண்டும் என்று அந்த அரசாங்கத்துடைய ஒரு முடிவு. 7:30 கவுண்டிங் பண்ணப்படுகின்றது. பகல் 1:30 வரைக்கும் அல்லது 2 மணி வரைக்கும் கவுண்டிங் பண்ணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் வருகின்றோம் 7:35. 7:35 வந்துவிட்டு டைமை பார்க்கிறோம், 5 நிமிஷம் தானே குறைய வந்திருக்கிறேன், சரி கூட அதாவது கூட பட்டிக்கிறேன். 7:30 நீங்கள் போட்டு நீங்கள் அந்த சைனை வைத்து அழைத்து பிறகு சம்பளம் எடுத்தால் அந்த 5 நிமிஷத்தினுடைய பணமும் உங்களுக்கு ஹராம், சுவர்க்கு உங்களுக்கு தடை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஹராமான உணவு போய் சேர்ந்துவிடும். அந்த பிள்ளையை நீங்கள் முயற்சித்து நீங்கள் படிக்க வைத்து அந்த பிள்ளையை ஒரு பட்டத்தில் கொண்டு போய் சேர்த்தால் அந்த பிள்ளை அந்த பட்டத்திலிருந்து லஞ்சம் எடுப்பான், அவன் கொள்ளையடிப்பான், அவன் சமூகத்துக்கு அநியாயம் செய்யக்கூடிய சிந்தனை சக்தி உள்ளவனாகத்தான் பிறப்பான். காரணம் அந்த எடுத்த பணத்தினுடைய ஊட்டை, அந்த எடுத்த பணத்தினுடைய அந்த மோசமான அந்த ஒரு தன்மை அந்த பிள்ளையுடைய ரத்தத்தில் ஊறி நாடி நாளங்களில் அவனுக்கு மோசமான சிந்தனைகளை அது ஊற வைக்கின்றது. கனிமான சகோதரர்களே, அருமையான ஆசான்களே, உங்களுடைய பிள்ளைகள் பெற்றார்கள் கொண்டு வந்து பாடசாலை ஒப்படைத்தால் இந்த பாடசாலையுடைய விஷயத்தில் கனிமான சகோதரர்களே யாரும் தொழுத்துக் கொள்ள வேண்டாம். நான் இன்றைய தினம் இந்த குத்துபா ஓதுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த அமானத்தை எடுத்தது நம்முடைய ஸ்கூலுடைய சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே, நம்முடைய பாடசாலையுடைய சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஒரு 5-6 நிமிடத்தை எடுத்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். கனிமான சகோதரர்களே, நமக்கு கிடைத்த ஒரே ஒரு பொக்கிஷம், ஒரே ஒரு நியமன் நம்முடைய பாடசாலை. 2 முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கின்றன, ஒன்று ஆண்களுக்கு ஒன்று பெண்களுக்கு. மாஷா அல்லாஹ் பெண்களுடைய பாடசாலையுடைய நிலைமை மாஷா அல்லாஹ் ஆணுமுறை நடந்து கொண்டு செல்கின்றது. நீங்கள் நினைக்கலாம் எஸ்டிஎஸ்சிலும் உள்ளவர்கள் இருக்கலாம், ஓல் போய்ஸிலும் உள்ளவர்கள் இருக்கலாம், எஸ்டிசியிலும் உள்ளவர்கள் இருக்கலாம், டீச்சர்ஸ் மாரும் இருக்கலாம், ஊரில் அதாவது பழையவர்கள் புதியவர்களும் இருக்கலாம், ஹசரத் மிம்பரில் இது பேசியிருக்க கூடாது என்றும் நினைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே பொருத்தம் இல்லதான், ஆனால் சொல்ல வேண்டிய சட்டம், வெள்ளம் தலைக்கு மேலால போனால் முங்கி குளிப்பதை விட நீந்து குளிப்பது சிறந்தது என்று சொல்வதை போன்று இப்பொழுது நம்முடைய பிரச்சனை தலைக்கு மேலால் ஓடிக்கொண்டிருக்கின்றது. கனிமான சகோதரர்களே, 2 கூட்டம் சண்டை பிடிக்கின்றது, பழைய கூட்டம் புதிய கூட்டம். வெளியில் சண்டை பிடிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள தி பிரின்சிபலுக்கும் டீச்சர்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியும் ஸ்கூல் முன்னேறாது என்று சொல்லி பாடசாலை முன்னேறாது என்று சொல்லி. கனிமான சகோதரர்களே, இப்பொழுது நம்முடைய பாடசாலையுடைய நிலைமை நம்முடைய இந்த முஸ்லிம் சென்ட்ரல் காலேஜில் அதாவது படிக்கக்கூடிய 2000 மாணவர்களில் 70% மாணவர்கள் ஏழையான மாணவர்கள் படிக்கின்றார்கள், ஏழ்மையான மாணவர்கள் படிக்கின்றார்கள். அந்த 70% ஏழைகளிலும் 40% காலை உணவை எடுத்துக் கொள்வதற்கு முடியாத நிலைமையில் பாடசாலைக்கு சில நேரம் வருவார்கள், வராமல் இருக்கின்றார்கள். இது நம்முடைய கழுத்தர் இருக்கக்கூடிய தனவந்தர்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தனவந்தர்களுக்கு சில தினவந்தர்கள் தன்னுடைய பிள்ளையை ராயல் காலேஜிலும் ஜாயாவிலும் எங்கெங்கோ போய் போட்டுவிட்டு அவர்கள் அதாவது பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளை தப்பி விட்டார். இல்லை, உங்களுக்கு பணத்தை தந்தது ஊரில் உள்ள ஹக்குகளை நிறைவேற்றுவதற்காக, ஏழைகளுடைய பசியை ஆற்றுவதற்காக வேண்டி. உங்களுடைய வயசையும் உங்களுடைய பிள்ளையுடைய குடும்பத்துடைய வயசையும் ஆற்றிக்கொண்டிருப்பதல்ல, ஏழைகளுடைய பசியினுடைய அந்த நெருப்பை அணைப்பதற்காக பணக்காரர்களுக்கு அல்லாஹ் பணத்தை தந்திருக்கின்றான். கனிமான சகோதரர்களே, நம்முடைய பாடசாலையுடைய நிலைமையில் கனிமான சகோதரர்களே, நாம் பெற்றார்களுக்கு நான் ஆரம்பத்தில் அதனைத்தான் உணர்த்தினேன். போய் விசாரியுங்கள், பாடம் நடக்கின்றதா என்பதாக இல்லையா என்பதை பாருங்கள். ஏனென்று சொன்னால், இந்த முஸ்லிம் சென்ட்ரல் காலேஜில் நான் ஒரு பழைய மாணவன், நான் ஒரு பழைய மாணவன், என்னுடன் படித்தவர்கள் எத்தனை பேர் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். கனிமான சகோதரர்களே, அதனுடைய நோவு என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது, அதனுடைய ஆத்திரம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. கனிமான சகோதரர்களே, என்னுடைய பிள்ளைகளும் படிக்க வேண்டிய இடம் இந்த ஸ்கூல் தான். என்னுடைய பிள்ளைகளும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், படிப்பதற்கும் இருக்கிறார்கள். ஏன் பெற்றார்கள் இன்னும் கண்மூடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நம்முடைய பாடசாலையின் குறைகளை வெளியில் சொல்லி சொல்லி திரிகின்றீர்களே, பாடசாலைக்குள் போய் ஏன் ஒற்றுமையாக இருந்து இந்த பாடசாலையை உயர்த்த முடியாமல் இருக்கிறீர்கள்? உயர்த்த முடியாமல் இருக்கிறீர்கள். சண்டை பிடிப்பதல்ல நோக்கம். பழைய சிசி புதிய சிசி, பழைய ஓல் போய்ஸ் புதிய ஓல் போய்ஸ், பழைய டீச்சர்ஸ் புதிய டீச்சர்ஸ். நான் பார்த்தேன் சாலை ஒரு வெப்சைட்டில், அதாவது வெப்சைட்டில் சண்டை. உங்களை விளக்கியதற்காகத்தான், உங்களை விளாட்டியதற்காகத்தான். ஏன் அன்பானவர்களே, இந்த துரோகத்தையும் துரோகத்தையும் பேசி பேசி வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய சமூகத்தினுடைய எதிர்காலத்தை பாலனை செய்கிறீர்கள், ஒற்றுமையாக சேருங்கள், நம்முடைய பாடசாலை உயர்த்துவோம். முஸ்லிம் பாலிசாவில் ஒரு பயானுக்கு நான் போன நேரத்தில் எத்தனை பிரின்சிபல் வந்திருக்கிறது என்று பார்த்த நேரத்தில், இது பிற ஊரிலும் ஜும்மாவுக்கு வந்து கேட்டிருக்கலாம், நான் ஊரை கேவலப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, அப்படி நினைப்பவர்களும் இருப்பார்கள், வெளியே போய் சொல்லுவார்கள் ஹசரத் இவர் ஊரை கேவலப்படுத்திட்டார். இல்லை என்பாதவர்களே, ஒரு மீட்டினுக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டால் வெறுமனே பெண்கள் மாத்திரம் தான் வருகிறார்கள். ஆண்களுடைய சிந்தனை எங்கே போனது? ஆண்கள் வரக்கூடிய இடம் ஜும்மா என்பதற்காக என்னுடைய கடமை, நான் இந்த பாடசாலை ஒரு பழைய மாணவன் என்பதற்காக அந்த கடமையை வைத்து இங்கு இருக்கக்கூடிய ஒரு பெற்றாருடைய காதுகளிலும் எட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் சொல்லுகின்றேன். கனிமான சகோதரர்களே, அந்த பாடசாலை முஸ்லிம் பாலிகாவில் ஆறே ஆறு பிரின்சிபல் தான் மாறி இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஆறாவது பிரின்சிபல். நம்முடைய பாடசாலையுடைய பிரின்சிபலை எடுத்துக்கொண்டால் லிஸ்ட் போட்டு பார்க்கலாம், 20-25 பிரின்சிபல் வந்திருக்கிறார்கள். ஏன் அருமையான தகப்பன்மார்களே, நீங்கள் படித்த பாடசாலை இல்லையா? உங்கள் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடசாலை இல்லையா? ஏன் ஒன்று சேரக்கூடாது? ஏன் நாங்கள் இதனை பற்றி பேசக்கூடாது? பெற்றார்களுடைய ஒரு கமிட்டி ஏன் சேரக்கூடாது? உணருங்கள். உணர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு இந்த இடத்தில் தந்தான். இதற்கு பிறகும் நீங்கள் கண் முடித்திருவீர்களா? உங்களுடைய நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இங்கே போய் சேர்ந்துவிடும். பாடசாலைக்குள் ஒழுக்கம் கிடையாது. பாடசாலைக்குள் அதாவது பிள்ளைகள் போதை வஸ்துக்களை எடுத்துச் செல்கின்றார்கள், போதை வஸ்துக்களை எடுத்துச் செல்கின்றார்கள். நம்முடைய பாடசாலையை சூழ 2-2.5 kilometers 4 இடங்களில் இந்த மாபா சாதா வீடா இந்த மாதிரி போன்ற அதாவது போதை பொருட்கள் விற்கப்படுகின்றது, விற்கிறவர்கள் இருக்கின்றனர் என்று சொன்னால் அன்பதற்காக வேண்டி எதிர்கால சமூக முஸ்லிம் சமூகத்தை மனதில் வைத்து அதனை விட்டுவிடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒன்று உங்களுடைய வியாபாரம் ஹராம், இரண்டாவது சமூகத்தை நீங்கள் சீரழிக்க பார்க்கிறீர்கள். அந்நியவர்களும் நம்முடைய பாடசாலையை சுற்றி இருக்கக்கூடிய சில பாடசாலைகளிலும் அந்த அந்த படித்துக் கொடுக்கக்கூடிய நினைக்கின்றார்கள், முஸ்லிம் பிள்ளைகளா, எப்படி போனாலும் பரவாயில்லை, எப்படி போனாலும் பரவாயில்லை. நம்முடைய பாடசாலைக்குள்ளே சில டீச்சர்ஸ் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் பாசடையவே மாட்டீர்கள் என்று நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். பெற்றார்களுக்கு இது காதுக்கு கிடைத்ததோ கிடைக்கவில்லை அல்லாஹுவாலா. அருமையான பெற்றார்களே, அருமையான தினவந்தர்களே, அருமையாக படித்து அதாவது பட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டதாரிகளே, நம்முடைய ஸ்கூலுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள், பாடசாலையுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள், பிள்ளையுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். அந்நிய பாடசாலையை பாருங்கள், ஸ்போர்ட்ஸிலும் வளர்ந்து கொண்டு வருகின்றது, அறிவிலும் வளர்ந்து கொண்டு வருகின்றது. நம்முடைய பிள்ளையுடைய ஆழத்தை பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் ஓரளவு உறவு அதாவது முன்னுக்கு வருகின்றார்கள், அதற்கு பிறகு அவர்கள் மறைந்து விடுகின்றார்கள். படிப்பை எடுத்துக்கொண்டால் 0 அறவே இல்லாமல் போய்விடுகின்றது. பிள்ளை கடைசிக்கு எங்கே இருக்கின்றார்? இந்த இரவலு மார்க்கெட்டிலும் மீன் மார்க்கெட்டிலும் இறைச்சி கடையிலும். கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமான அதாவது உறவுகளே நம்முடைய சமூகத்தினுடைய சிந்தனையுடன் வாழ்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன், அதாவது வரவிருக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸ் டே, இந்த டீச்சர்ஸ் டே இது மாத்திரம் அழகான முறையில் நடக்கின்றது. நம்முடைய கலுத்தர டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒரு முஸ்லிம் பாடசாலையில் சென்ற வந்தவன் நான் நினைக்கின்றேன், அவருடைய வீடியோ எனக்கும் கிடைத்தது. கனிமான சகோதரர்களே, இந்த மஜிமாவில் ஸ்கூலுடைய அதிபர் இருந்தாலும் ஸ்கூலில் படித்து கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் மார் இருந்தாலும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அருமையான அதிபருக்கும் அருமையான டீச்சர்ஸ் மார்களுக்கும் டீச்சர்ஸ் டே என்று சொல்லி அனாச்சார டேயாக ஆக்கிவிடவில்லை, டீச்சர்ஸ் டே என்று சொல்லி அனாச்சார டேயாக ஆக்கிவிடவில்லை. அந்த பாடசாலையில் பிரின்சிபல் பாட்டு படித்தால் மாஸ்டரும் டீச்சரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுகின்றார்கள், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஸ்டேஜை சுற்றி வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கலாம். எங்க போய்விட்டது நம்முடைய முஸ்லிம் கலாச்சாரம்? நம்முடைய முஸ்லிம் கலாச்சாரம் எங்க போய்விட்டது? அருமையான சகோதரர்களே, அருமையான டீச்சர்ஸ்களே, சரிய படிப்புக்கு அனுமதி தந்திருக்கின்றது, அதுக்கும் சில அச்சுகளை போட்டுத்தான் தந்திருக்கின்றது. அளவு கடந்து போய் ஆணும் பெண்ணும் கலப்பதை நாம் முற்றிலும் மறுத்திருக்கின்றது. ஆணும் பெண்ணும் கலந்திருப்பதை அந்த அடிப்படையில் டீச்சர்ஸ் டே என்றால் ஒரு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆசிரியரை பற்றி ஒரு நல்லெண்ணம் உருவாகணும். அந்த அதாவது அந்த வீடியோவில் ஒரு ஒரு மாஸ்டர் ஒரு டீச்சருடைய கையை பிடித்து அந்த அதாவது திரைப்படங்களில் ஆடுவதை போன்று ஆடுகின்றார்கள் என்று சிலர்கள் நம்முடைய காலத்தை ஏற்ற சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய படிப்பை மட்டத்தை வைத்து பாடசாலைக்குள் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் காதல் உணர்வை ஏற்படுத்தி விட வேண்டாம், அனாச்சார உணர்வுகளை ஏற்படுத்தி விட வேண்டாம். நம்முடைய சமூகம், இஸ்லாமிய சமூகம் இஸ்லாத்தினுடைய அந்த 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 உணர்வுடன் வளர்வதற்கு வீட்டில் பெற்றார்கள் முயற்சிப்பதை போன்று பாடசாலையில் டீச்சர்ஸ் மார் வந்தால் அந்த விடயத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நம்முடைய ஊரில் கிட்டத்தட்ட 40-40 விட கூடியவர்கள் குறைய இருக்காது. அந்த டீச்சர்ஸ் மார் நம்முடைய முஸ்லிம் சென்ட்ரல் காலேஜில் படித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான டீச்சர்ஸ் மார்களுடைய கணவன்மார் வந்தால் உங்களுடைய தாவிலத்தை வைக்கின்ற அந்த கணவன்மார்கள் போய் வீட்டில் உங்களுடைய படித்துக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், பிள்ளையுடைய அமானத்தை பேணாமல் நீங்கள் வெறும் வீணடி கொண்டிருந்து நீங்கள் சம்பளத்தை கொண்டு வந்து என்னுடைய பிள்ளைக்கோ எனக்கோ தின்ன தர வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் ஹலால் கிடையாது. அந்த பிள்ளைகளுடைய அமானத்தை நிறைவேற்றும் அந்த டீச்சர்ஸ்களாக நீங்கள் மாறி உங்களுடைய எதிர்கால உங்களுடைய பிள்ளையின் சமூகத்தை வளர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆக எல்லாம் வந்து அல்லாஹு தஆலா எந்த அமானிடங்களை நமக்கு ஒப்படைத்தானோ அந்த அமானிடங்களை பேணி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக உண்மையான மூமினாக நம் அனைவரையும் ஆக்கிருவாராக. யாழனுடைய பாவலை மன்னித்தல்வாயாக, யாழனுடைய தாய் தந்தர்களுடைய பாவலை மன்னித்தல்வாயாக, யாழனுடைய உட்பார் உறவினர்களுடைய பாவலை மன்னித்தல்வாயாக. நம்முடைய யாழ்லா பிந்தைக்கு சமூகத்தை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமூகம்
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.